வணக்கம் தாமு அவர்களே.
வணக்கம் ரைசல் அவர்களே.
இப்ப ஜெயலலிதாவை பொறுத்த அளவிற்கு அவர் மீது பல விமர்சனங்கள் இருந்தாலும் கூட, தமிழ்நாட்டின் திராவிட அரசியலை பொறுத்தவரை எம்ஜிஆருக்கு பின் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக ஜெயலலிதா இருந்தவர் என்று பார்க்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது. ஜெயலலிதாவை நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்கின்றீர்கள்?
தமிழக அரசியலில் எம்ஜிஆருக்கு பிறகு மாத்திரமல்ல, தமிழக அரசியலிலேயே ஒரு அசைக்க முடியாத ஒரு தலைவர் தலைவி என்று சொன்னால் அதில் ஜெயலலிதாவுக்கு முதலிடம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. உதாரணமாக, ஜெயலலிதா அரசியலுக்கு அடியெடுத்து வைத்த ஆரம்ப காலகட்டங்களில் அவரது வருகை திராவிட இயக்கத்துக்கு கிடைத்த ஒரு மரண அடி என்று சொல்லப்பட்டாலும் கூட, உதாரணமாக திராவிட இயக்கம் எதை எதையெல்லாம் எதிர்த்ததோ, பிராமணியம் உதாரணத்துக்கு சொல்லலாம், அதன் பிரதிநிதியாக ஜெயலலிதா தெரிந்ததால் ஜெயலலிதாவின் வருகை திராவிட இயக்கத்துக்கு கிடைத்த ஒரு மரண அடி என்று விமர்சகர்கள் பார்த்தார்கள். ஆனால் அவருடைய அடுத்து அடுத்து அவர் பரிமாண வளர்ச்சிகள், அரசியல்வாதியான ஒரு பரிமாண வளர்ச்சிகள், ஜெயலலிதா தன்னை திராவிட இயக்கத்தின் பிரதிநிதியாகவே அடையாளப்படுத்தி கொண்டார். உதாரணத்துக்கு சொல்ல போனால், தன்னுடைய இரண்டாவது பதவி காலத்தின் போது சங்கராச்சாரியாரை, எப்படி கிறிஸ்தவர்களுக்கு போப்பாண்டவர் ஒரு மிகப்பெரிய தலைமையோ, அதே போல இந்து மக்களுக்கு, பிராமண மக்களுக்கு குறிப்பாக சங்கராச்சாரியார் ஒரு மிகப்பெரிய ஆளுமை சக்தி. அந்த சங்கராச்சாரியாரையே சிறையில் அடைத்து வைத்து ஜெயலலிதா தன்னுடைய ஆளுமையை வெளிப்படுத்தினார். அதே போல தொட்டில் குழந்தை திட்டம், ஃபார் எக்ஸாம்பிள், அங்கிருந்த தலித் மக்களுக்கு, தர்மபுரி பகுதியில் உள்ள கீழ்த்தட்டு மக்களுக்கு பயனுள்ள வகையில் உருவாக்கியது. ஆக திராவிட இயக்கத்தின் மிக வலுவான ஒரு ஆளுமையாக ஜெயலலிதா படிப்படியாக தன்னை செதுக்கிக் கொண்டார் என்றுதான் கூற வேண்டும். ஜெயலலிதா என்ற ஆளுமை முரண்பாடுகள் நிறைந்த ஆளுமை என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அந்த முரண்பாடுகளுக்கு மத்தியிலும் தன்னை ஒரு வலுவான, திடமான, தேசிய அளவில் ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் ஆளுமையாக கடந்த 20-25 ஆண்டுகளில் ஜெயலலிதா தன்னை உருவாக்கி கொண்டார் என்றால் அதில் சந்தேகமே இல்லை. திரை வசீகரமும் எம்ஜிஆருடன் அவருக்கு இருந்த நெருக்கமும் அவருக்கு ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும், அந்த அடித்தளத்திலிருந்து ஜெயலலிதா என்ற ஒரு மாபெரும் சக்தியாக விஸ்வரூபம் எடுத்தது. ஜெயலலிதா என்பவரின் தனிப்பட்ட முயற்சி, உழைப்பு, துணிச்சல் என்றுதான் கூற வேண்டும்.
அடுத்து, நீங்கள் குறிப்பிட்டது போலவே இந்திய அரசியலை பொறுத்தவரை ஜெயலலிதாவை ஒதுக்கித் தள்ள முடியாதவாறு அவர் பெரும் சக்தியாக உருவாகி வந்தார், மறுப்பதற்கில்லை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் பதவிக்கே குறிவைத்தவர் ஜெயலலிதா, இல்லையா? அந்த வகையில் ஜெயலலிதா இந்திய அரசியலில் ஆதிக்கம் செலுத்தியது பற்றிய உங்கள் மதிப்பீடு என்ன?
ஜெயலலிதா இந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது மாத்திரமல்ல, அவருடைய பிரச்சாரமே மோடியா இந்த லேடியா என்பதுதான் அவருடைய பிரச்சாரத்தின் சாராம்சம். ஆக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மாத்திரமல்ல, இந்த நாடாளுமன்ற தேர்தல் தமிழக மக்கள் மீது ஜெயலலிதாவுக்கு இருந்த செல்வாக்கை மேலும் உறுதிப்படுத்தியதை தவிர, உதாரணமாக ஒட்டுமொத்த இந்தியாவே மோடியின் சுனாமியினால் பாதிக்கப்பட்ட போதும் கூட தமிழகத்தில் மோடியின் செயல்பாடு எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. மாறாக ஜெயலலிதாவின் திரை ஆளுமை, அவருடைய அரசியல் ஆதிக்கம் தான் வெற்றி பெற்றது. ஜெயலலிதாவின் மத்திய அரசின் மீதான ஒரு தாக்கம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மாத்திரமல்ல, 91 தேர்தலுக்கு பிறகு அவர் காங்கிரஸோடு கூட்டணி வைத்து நரசிம்மராவோடு, அப்போதைய பிரதமர் நரசிம்மராவோடு அவருக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்ட போது கூட ஜெயலலிதா தன்னுடைய ஷீ ஷோட் ஹர் பிரசன்ஸ் என்று கூறுவார்களே, நரசிம்மராவிற்கு எதிராக அவர் விமர்சனம் வைத்தார். எனக்கும் நரசிம்மராவுக்கும் ஜெனரேஷன் கேப், தலைமுறை இடைவெளி என்று குற்றம் சாட்டினார். ஆக ஜெயலலிதா என்று முதலமைச்சராக பதவி ஏற்றாரோ அன்று முதலே தன்னுடைய பிரசன்ஸை மத்திய அரசிலும் சரி, வடக்கத்திய மாநிலங்களிலும் சரி தெரியப்படுத்தி வந்து கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு சோனியா காந்தி பிரதம அமைச்சராக முன்னிறுத்தப்பட்ட போது வலுவாக வெளிப்படையாக சோனியா காந்தியை குற்றம் சாட்டியவர், அவருடைய அயல் நாட்டு குடியுரிமையை வைத்து குற்றம் சாட்டியவர் ஜெயலலிதா தான் என்றால் சந்தேகமே இல்லை. அதே போல பல உதாரணங்களை காட்டலாம். ஆக ஜெயலலிதாவுக்கு பிரதம அமைச்சர் பதவியின் மீது ஒரு கண்ணிருந்ததும் உண்மை, அதை நோக்கி அவர் தன்னுடைய காய்களை, அரசியல் காய்களை நகர்த்தினார் என்பதும் மறுக்க இயலாத உண்மை.
அடுத்து, இப்ப ஈழப் பிரச்சனையை பொறுத்த அளவிற்கு விடுதலை புலிகளை மிக கடுமையாக எதிர்த்தவர் ஜெயலலிதா என்ற போதிலும், இலங்கை அரசுக்கு எதிராக கடந்த சில ஆண்டுகளாக கடுமையாக பேசி வந்தவர் ஜெயலலிதா. மட்டுமல்ல, சில தீர்மானங்களையும் கூட தமிழக சட்டமன்றத்தில் அவர் நிறைவேற்ற வைத்தார். இப்போது ஜெயலலிதா மறைந்து விட்டார், அவரது தாக்கம் ஈழப் பிரச்சனையை பொறுத்தளவிற்கு எப்படி இருக்க போகிறது?
ஜெயலலிதாவின் மறைவு ஈழப் பிரச்சனைக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது எனது எண்ணம். ஏனென்று சொன்னால், ஜெயலலிதா தன்னை ஒரு முதிர்ச்சி பெற்ற அரசியல் தலைவியாக படிப்படியாக வளர்த்து கொண்டவர். இந்த 4ஆம் ஈழப் போரின் இறுதி கட்டத்தில் பத்திரிகையாளர்களின் கேள்விக்கு ஜெயலலிதா சொன்ன ஒரு பதில், சண்டை என்று வந்தால் இறப்பு என்பது சகஜம், அதில் நம் தரப்பு மக்களும் இறப்பார்கள், அடுத்த தரப்பு மக்களும் இறப்பார்கள் என்று ஒரு அனாயசமான பதிலை சொன்னதற்கு பிறகு அவர் கடுமையாக விமர்சிக்கப்பட்டார். இதனை உணர்ந்த ஜெயலலிதா உடனடியாக தன்னுடைய தவறை திருத்திக் கொண்டார். அந்த பக்குவம் அவரிடம் இருந்தது. உடனடியாக அவர் என்ன சொன்னார் என்றால், தனி ஈழம்தான் ஒரே தீர்வு, தமிழ் மக்களுக்கு ஒரே தீர்வு என்று வெளிப்படையாக சொன்னது. இந்திய தலைவர்கள், பல தமிழக தலைவர்கள் இந்த மாதிரியான ஒரு கருத்தை வெளிப்படையாக சொல்ல தயங்கி வந்த வேலையில் தைரியமாக, துணிச்சலாக, எந்தவித பயமும் இன்றி அந்த மாதிரியான கருத்துக்களை முன்னிறுத்தியவர் ஜெயலலிதா. எம்ஜிஆருக்கு பிறகு வெளிப்படையாக தனியீழத்துக்கு ஆதரவு கொடுத்த ஒரு தமிழக தலைவர் என்று சொன்னால் ஜெயலலிதா என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் புகழப்பட்டார். இது போன்ற ஒரு துணிச்சலான கருத்துக்களை ஜெயலலிதா மாதிரியான ஒரு ஆளுமைதான் எடுக்க முடியும். அந்த வகையில் பார்க்க போனால் ஜெயலலிதாவின் மறைவு ஈழ மக்களுக்கு ஒரு பேரிழப்பு என்றுதான் சொல்ல வேண்டும்.
மிக்க நன்றி தாமு அவர்களே.
நன்றி ராய்சல் அவர்களே.